காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
சொல்லுங்க ஜெயந்தி, உங்களுக்கு இந்த இலக்கியம் மேல எல்லாம் பற்று எப்படி வந்தது, எதுல வந்தது? பொதுவா வந்து இந்த இது வந்து பேசிக்கலி வந்து எல்லாருக்கும் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே நம்மளுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். சில பேருக்கு வந்து பாதியில இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஜானர் என்ன, அதை பத்தி உங்களோட இன்ட்ரெஸ்ட் பத்தி, உங்க ஹாபிஸ் பத்தி அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இதை பத்தி நீங்க சொல்லுங்க.
இந்த க்வெஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா இலக்கியங்களுக்கு வர்றதுக்கு முன்ன எப்படி தமிழ் மொழி மேலேயே ஒரு பற்று எப்படி வந்ததுன்னா, அம்புலி மாமா கதைகள் அப்படின்றது அந்த புத்தகங்களை எங்க அப்பா வாங்கி தருவாரு. அந்த புத்தகங்கள்ல இருக்கிற ஓவியங்கள், அதுல இருக்கிற தமிழ் கதைகள் எல்லாமே படிக்க படிக்க எனக்கு இந்த கற்பனை கதாபாத்திரங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் வந்தது. அப்போ வந்து அந்த இந்த புராண கதைகள், இந்த தமிழ் இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரியான கதைகள்லாம் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு பாரதியார், திருவள்ளுவர் இந்த மாதிரி ஆன புலவர்கள் எல்லாருமே வந்து அறிமுகமானாங்க. அதுல பாரதியார் மிக அதிகமான தாக்கத்தை என்னோட லைஃப்ல வந்து நிறைய ஏற்படுத்தி இருக்காரு. ஏன்னா அவர் புதுமை பெண்களை பத்தி கவிதைகள் எழுதுவது, இந்த நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம் அப்படின்னு சொல்வார். அதுல நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரைட் ஆட்டிடியூடோட ஒரு ஒரு நல்ல கொள்கைகளை இருக்கிற ஒரு ஒரு பெண்மையை வந்து நம்ம வந்து உலகிற்கு எடுத்துக்காட்டினா, நமக்கு இருக்கிற அறிவுகளை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு உமனா ஆக முடியும் அப்படின்றது நான் நிறைய பாரதியோட கவிதைகள்ல இருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதே மாதிரி அவர் வந்து பெண்களை வந்து ரசிக்கிற விதம், அவங்களோட விழிகளை கூட சந்திர சூரியனுக்கு வந்து அவர் வந்து ஒப்பிடுவார். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆண்மகன் எப்படி ஒரு பெண்ணை கூட ரசிக்கிறவன் அப்படின்றதே அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு திருக்குறளை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சொல்லாத கான்செப்டே கிடையாது. அதுல நிறைய இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேச்சு கேட்டுட்டு இருந்தேன், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பேச்சு, அவர் சொன்னாரு அது உலக பொது மறை இல்ல, அது உலக பொது முறை அப்படின்னாரு. அது ஏன்னா அதுல இருக்கிற எல்லா விஷயமே எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான ஒரு விஷயங்களா இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி ஒரு திருக்குறள் சொல்வாங்க, அது என்னோட மனசுல இன்னமும் ஞாபகம் இருக்கு. தொட்டனை தூரும் மணக்கேணி மாதற்கு கற்றனை தூரும் அறிவு அறிவு. அப்படின்னா கணறு தோண்ட தோண்ட எப்படி வந்து நீர் சுரந்துகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நீங்க கல்வி கற்க கற்க உங்க ஞானம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது. அது நான் இந்த ஓவியத்துக்குள்ள, சிற்பக்கலைகளுக்குள்ள, இந்த கோவில் கட்டமைப்பு எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கும் போது அதுக்குள்ள போக போக, ஆழமா போக போக எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து அதுல இருந்து எடுத்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், மாடர்ன் நிறைய விஷயங்கள், லீடர்ஷிப் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே நம்ம லிட்ரேச்சர்ல இருந்து கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் யங் மைண்ட்ஸ்க்கும் நல்லாவே சொல்லலாம் அப்படின்ற நிறைய புரிதல் இப்பதான் எனக்கு வந்துட்டு இருக்கு.
ரொம்ப அழகா சொன்னீங்க. கரெக்ட், நம்ம புராணங்கள், நம்ம இதிகாசங்கள், நம்மளோட கவிதைகள், முன்னோர்கள் எழுதின அதெல்லாம் படிச்சாலே வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். அது வந்து இப்ப இது 200-2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது கூட இப்ப அப்ளிகபிளா இருக்குது நம்மளுக்கு. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட்,
நீங்க சொன்னது கரெக்ட் பிரகையா. ஏன்னா பிரகல், ஏன்னா இப்ப நீங்க திருப்புகழ் அப்படின்ற ஒரு ஒரு சொற்கட்டு பாத்தீங்கன்னா அதை எல்லாராலையும் வாசிச்சிட முடியாது. அது ஒரு அழகான ஒரு சொற்கட்டு. அதுல நான் ஒரு ஒன்னு கோட் பண்ண விரும்புறேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என போதும். அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சொற்கட்டே ரொம்ப அழகா விளையாடி இருப்பார். அருணகிரிநாதன் எழுதுனதுன்றாங்க, முருகப்பெருமாளுக்காக எழுதுனது, இதெல்லாம் எனக்கு யாரு கரெக்டா அதை எழுதுனாங்கன்னு தெரியாது. ஆனா அதுல ஒரு அழகியல் இருப்பது மாத்திரம் நான் ரொம்ப ரசிச்சு கேக்குற ஒரு பாடல் அது. என்னோட பெரிய பொண்ணு வந்து 13 years old, அவளுக்கு இதை நான் வந்து டீச் பண்ணேன். எப்படி அந்த அடைமொழியோட எந்த இது அதுல எந்த சிதுமலம் இல்லாம எப்படி வந்து அதை வந்து பாடுறது அப்படின்றதே ஒரு கலைதான். இது எல்லாம் தமிழ் பள்ளியில கூட நீங்க வந்து அதை சொல்லி கொடுக்கலாம்.
ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. நம்ம இன்னும் நிறைய பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்போம்.
என் மஞ்ச
நிறைய பேசுனீங்க ஜெயந்தி, ஆனா பேசிட்டு இருக்கும் போதே சிற்பக்கலை பத்தி நிறைய பேசுனீங்க, அதுல அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. நம்மளோட ஓவியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்திரக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க, சித்திரக்கலை அப்படின்ற மாதிரி சிற்பங்கள் பத்தின கலைய சிற்பக்கலை அப்படின்வாங்க. அதுல நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா வட இந்தியால யூஸ் பண்ற அந்த கோவில் கட்டமைப்பு முறை வேற, நம்ம திராவிடன் ஆர்கிடெக்சர்ன்னு சொல்ற நம்மளோட சவுத் இந்தியால டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கர்நாடகா அப்படிலாம் போனீங்கன்னா அங்க வந்து ஹொய்சாலா டைனஸ்டி இருக்கும் போது அவங்களோட ஆர்கிடெக்சர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா கோர் பிரின்சிபிள்ஸ் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். மெஷர்மெண்ட்ஸ்ன்னு ஒருத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம கிட்ட ஸ்கேல்ஸோ மெஷர்மெண்ட் பண்றதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நிலத்துல விளைஞ்ச அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசி கிரைன்ஸ், அதை எடுத்துட்டு அவங்க வந்து அதை யுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யவான்னு சொல்லுவாங்க. யவான்றது எட்டு அரிசி கிரைன்ஸ் ஒன்னா சேர்ந்தது ஒரு அங்குலம் அப்படின்வாங்க. ஒரு அங்குலம்னா ஒரு ஒரு இன்ச், ஒரு 12 இன்ச் ஒன்னா சேர்ந்தது ஒரு தாளம் அப்படின்வாங்க. இப்ப அந்த ஒரு தாளம் தான் பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு ஒரு ஹியூமன் அனாட்டமி எப்படி இருக்கணும், ஒரு மனிதனோட அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு தேவர்களோட அமைப்பு எப்படி இருக்கணும்னுட்டு அந்த காலத்துல வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் பண்ணாங்க. இப்ப நீங்க கோவில்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய தூண்கள் இருக்கும், அதை சுற்றி அந்த சீலிங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மண்டாலாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஜியோமெட்ரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே அந்த மெஷர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஹியூமன் அனாட்டமியும் ஒரு தேவர்களோட அனாட்டமி எப்படி இருக்கும்னு சொல்றேன். இப்ப ஹியூமன் அனாட்டமிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 தாளாஸ் வச்சு, 7 தாளம்னா நம்மளோட தலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலையோ 7 பகுதியா நம்ம உடம்ப பிரிச்சோம், 7.5 பகுதியா அப்படின்னா 7, 8 அந்த மெஷர்மெண்ட்ல தான் நம்ம இருப்போம், 5.5, 6 அந்த ஃபீட் டால்ல. இப்ப தேவர்கள் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் டாலா இருப்பாங்க. நீங்க திருப்பதி கோயிலுக்கு போறீங்க, வேற எதுனா பெரிய கோயிலுக்கு போகும்போது பெரிய பெரிய சிலைகள் நிக்கும் போது அது எல்லாமே 10 தாளால அமைச்சிருப்பாங்க, அத தசத்தாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 தாளங்கள் இருக்கு, ஏக தாளம்ல இருந்து தசத்தாளா வர. ஏக தாளம்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு தாளம் வச்சு அமைக்கிறது, 10 தாளா வச்சு பண்றது தசத்தாளான்னு. இப்ப பிள்ளையார் வந்து கொஞ்சம் கொட்டையா இருக்காரு, அப்ப எத்தனை தாளா யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க கேக்கலாம். 5 தாளா யூஸ் பண்ணா 5 தாளா அதை யூஸ் பண்ணிதான் பிள்ளையாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கண்ணு இருக்கு இல்லைங்களா, 2 கண்ணு, இடது கண் வலது கண் இருக்கு, அதுக்கு இடைப்பட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா அந்த கண்ணு சைஸே தான் இருக்கும்.
நீங்க சொல்ற மெஷர்மெண்ட் எல்லாம் பாக்கும்போது இப்ப ஒரு ஒரு மனுஷனா ஒரு சிற்பி வடிவமைக்கிறாங்கன்னா இப்ப அந்த சிற்பி வடிவமைக்கிற எல்லா சிலையுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா?
ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா, ஏன்னா இப்போ ஒரு இது எல்லாமே கற்பனையில வர்றது தானே சிற்பங்கள் அப்படின்றது. இப்ப தெய்வங்கள் கூட பாத்தீங்கன்னா யாரும் பார்த்தது இல்லை, எல்லாமே எந்த ஒரு சிற்பி ஒருத்தர் செதுக்கி இருக்காரோ அததான் நம்ம ஒரு அதுதான் பியூட்டி ஆஃப் தி சிற்பக்கலை. இந்த மாதிரி ஒரு படைப்பாளிகளோட ஒரு அழகியல் அப்படின்னாவே அவங்களா ஒரு கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்குறது. இப்ப நானே கூட வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, ஓவியம் வரைகிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச ஒரு ஒரு பெண்மணிக்கும் இன்னொரு டைம் வரைகிற ஒரு பெண்மணியும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னோட மூக்கு மெஷர்மெண்ட் வேற மாதிரி இருக்கலாம், என்னோட கண்ணு மெஷர்மெண்ட் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் அந்த பர்டிகுலர் ஓவியத்துல ஒரு கண்ணை வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அதையே தான் ரிப்ளிகேட் பண்ணி இன்னொரு கண்ணை வரைவேன். இப்ப வரையும் போது என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு இந்த கண்ணே கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நீளமா இருக்கும், ஒரு சிலருக்கு மீன் மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பாதாம் ஷேப்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முக அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு நீல வாக்குல இருக்கும், ஒரு சிலருக்கு ஓவல் ஷேப்ல இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் இதுல இருக்கிறதால சிற்பி வந்து ஒரே மாதிரியே செதுக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்க வந்து இப்போ இந்த படைப்பாளிகளே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரலா ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க எப்படி உலகத்தை வந்து அவங்க அப்சர்வ் பண்றாங்கன்றத வச்சுதான் அவங்க கிரியேட் பண்றது எல்லாம். இப்ப நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களே ஒரே மாதிரி இல்லையே, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தானே இருக்காங்க. இப்ப கிரியேட் பண்ணும் போதும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க
நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது அது வந்து ஒரு பெரிய கடல் தான் நினைக்கிறேன் கலை. இன்னும் பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு. பேசிட்டீங்க, சிற்பக்கலை பத்தி பேசிட்டீங்க, இது தவிர உங்களுக்கு வேற என்ன எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நிறைய எனக்கு தெரியும், ஆனா அத நீங்க வந்து உங்க வாயால நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க.
ஓவியத்தை ஒட்டியே வந்து நிறைய விஷயங்கள், நம்மளோட ஆர்ட் வந்து எதுவுமே தனியா நம்ம கத்துக்க முடியாது. ஒரு ஆர்ட்டோட இன்னொரு ஆர்ட் எப்பயுமே வந்து ஒரு கலையோட இன்னொரு கலை வந்து பின்னி பிணைந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவியம் பத்தி கத்துக்கும் போது நான் கோவில் சுவர்கள்லதான் ஓவியம் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு ஓவியத்தை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன், அதுக்கப்புறமா நான் என்னோட கிரியேஷன் ஆஃப் புக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். அனுமான் வந்து ஒரு மலையை தூக்கிட்டு பறக்கிற மாதிரியான ஒரு இமேஜ், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கோவில் சுவர்ல பார்த்தேன். அது பெரிய கோவில் சுவர், அதுல நான் அதை பார்க்கும் போது அதுல இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ண விதம், ஒரு ஃபிளாலெஸ் ஆன அனுமாரோட ஃபேஸ் அது எல்லாமே வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அது பக்கத்துலயும் இன்னொரு கருடர் ஓட ஒரு பிக்சர் கூட இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஒரு கழுகோட ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு உருவம். இந்த பக்கம் அனுமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஒரு மங்கி ஃபேஸ் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன ஒரு வித்தையான ஒரு விஷயமா எனக்கு சின்ன வயசுல நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பிள்ளையார் சிலையை பார்க்கும்போது ஒரு ஹியூமன் வித் எலிஃபன்ட் ஹெட். சோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஒரு உச்சகட்டம் தான். இந்த மாதிரி இமேஜின் பண்றது ஒரு அனிமல் பிளஸ் ஹியூமன் காம்பினேஷன்ல ஒரு ஆர்ட்டை இன்டகிரேட் பண்ணி ஒரு உருவத்தை வெளியில சொல்றது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஓவியத்து மேல ஒரு நாட்டம் வந்தது. அதுல இருந்துதான் சிற்பக்கலைக்கு போனேன். சிற்பக்கலையிலே பாத்தீங்கன்னா நிறைய போசஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா கரணாஸ்ன்னு சொல்லுவாங்க நாட்டிய கலையில. அந்த கரணாஸ் பத்தி பத்மா சுப்பிரமணியம்னு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம்னு இருக்காங்க. அவங்க பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். என்ன கரணாஸ்னா என்ன, அதை கத்துக்கிறதால என்ன, அதை எப்படி சிற்பக்கலையில இன்ஃபுளுயன்ஸ் ஆச்சு, அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது ஈவன் பரதநாட்டியம் தான் எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட தமிழ்நாட்டுல தேவதாசிகள் அப்படின்னு இருந்திருக்காங்க இதுக்கு முன்ன. அவங்க யூஸ் பண்ண ஃபார்ம் பாத்தீங்கன்னா சதீர் அப்படின்ற ஆட்டம் தான். அந்த சதீர் ஆட்டம்க்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த நட்டுவனார் பரம்பரையில இருக்கிறவங்க தான் அதை டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் அது இது வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த கலையை அழிஞ்சிட்டு நம்ம வந்து அதை மறுபடியும் ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பரதநாட்டியம்னு கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம கிட்ட பழைய காலத்திலேயே வந்து நமக்குன்னு ஒரு கல்வி முறை இருந்தது. எப்படி நடனத்தை கத்துக்கணும், ஒரு ஓவியத்தை கத்துக்கணும், அதுக்குதான் சித்திரக்கலா சிற்பக்கலாம் நான் இதுக்கு முன்ன சொன்னது. இந்த மாதிரி ஒரு 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 கலைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இன்னொரு கலைக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப ஓவியத்துல இருந்து சிற்பம், அந்த மாதிரி சிற்பத்துல இருந்து நாட்டியத்திற்கு, நாட்டியத்துல இருந்து சரி அடுத்து என்ன, எப்படி வந்து நம்ம மத்தவங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணலாம், எப்படி இந்த கலையை வந்து நெக்ஸ்ட் கொண்டு போலான்னு போது யோசிக்கும் போதுதான் இங்க நியூசிலாந்துல ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ன்றது ரொம்ப பாப்புலர். மக்களுக்கு உபயோகப்படுற விஷயமா வந்து ஆர்டிஸ்ட் நிறைய பணிகளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு மோட்டார் நியூரான் டிசீஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு இன்வைட் வந்தது ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ல கலந்துக்க. அப்பதான் நான் ரெண்டு புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஒன்னு நியூசிலாந்துக்கு வந்த அப்புறம் நியூசிலாந்தோட பியூட்டி ஆஃப் லேண்ட்ஸ்கேப் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இந்த கிவி பறவைகள், இந்த கியா பறவைகள், நிறைய கடல் வாழ் உயிரினங்கள், நிறைய செடி கொடிகள், இங்க மரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுல இன்ஸ்பிரேஷன் மூலமா ஒரு கிவி கார்டன் ஃபர்ஸ்ட் புக் ஒன்னு பப்ளிஷ் பண்ணேன். அது அமேசான், ஈபே, ஃபிஷ் பாண்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நெக்ஸ்ட் புக் வந்து மெடிடேட் த்ரூ மண்டலான். நம்மளோட ஃபார்ம் ஒரு ஆர்ட்ல எப்படி ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ் நீங்க வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு மெடிடேட் த்ரூ மண்டாலா அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நியூசிலாந்து பீப்புளுக்குன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு பப்ளிஷ் பண்ணேன்.
சூப்பர். நீங்க அடுத்த வாட்டி டிசிசிக்கு வந்தீங்கன்னா இவங்களோட ரெண்டு பப்ளிகேஷன்ஸையும் நம்ம பார்த்து நம்ம வியந்து போவீங்க. ஏன்னா நான் அதோட அதை பத்தி அதை கொஞ்சம் அவங்களோட போன்ல இருந்து காமிச்சாங்க, நான் கொஞ்சம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமா, ரொம்ப மைன்யூட்டான டிராயிங்ஸ் அதெல்லாம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க, அவ்வளவு அழகா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் டிசிசி வந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த புக்ஸை பாருங்க. ஸோ அடுத்த ஒரு பாடல் கேட்டலாம்.
வாகர்த்தாவிவ சம்ப்ருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வர மனம் போய் வரும் வீடு பேரு தருமே பாவங்களில்
பேசினா பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கா. அவங்க கிட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வாரம் பத்தவே பத்தாது. நீங்க நெக்ஸ்ட் வீக்கும் எங்க ஸ்டுடியோக்கு வந்தே ஆகணும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா அடுத்த வாரமும் நம்ம ஜெயந்தி கூட தான் பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. கண்டிப்பா அடுத்த வாரமும் நீங்க வரணும்.
நன்றி பிரகல். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோ இன்டர்வியூ மாதிரி நடக்கிறது. ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க கொண்டு போனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ சோ மச்.
தேங்க்யூ.
நன்றி.
எங்கள் மெல்லிசை நிகழ்ச்சியை நீங்கள் www.auckland-tamil-association.co.nz என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களை எங்கள் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் நடத்தும் தமிழ் பள்ளியில் சேர வேண்டுமா? திருமதி ஜெனிஃபர் விஜயலட்சுமியை அணுகவும். 02247769922.
உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஏடிஎன் நடத்தும் யோகா பயிற்சி வகுப்புகளில் சேர அணுகவும் திருமதி மீனாட்சி வீரப்பன். 02129893670.
உங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டுமா? ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. குடும்பத்துடன் பேட்மிண்டன் விளையாட அணுகவும். திரு கிருஷ்ணகுமார், 021-2111-404. For more information, follow us on Facebook and Instagram @ Auckland Tamil Association.